அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இசைப்பிரியா தொடர்பான காணொலி குறித்து சுயாதீன விசாரணை கோரும் இபிடிபி தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவின் செவ்வி.
அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய வேண்டும். அது உண்மையாக இருந்தால் ஒரு சுயாதீன விசாரணை குழு ஒன்றை உருவாக்கி உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடையும் தான் நாங்கள் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறோம்.
கிளிநொச்சி பகுதியில் சாலை விளக்குகளின் மின்வெட்டுக்கு காரணம் என்ன என்பதை ஆராயும் செய்தி தொகுப்பு.
உலக நாட்டை வந்து மற்ற பாக்குதான் ரோட்ல, அது வந்து எங்க மக்களுக்கு தேவையில்லை. ஊருக்குள்ள நிறைய வேலை கிடையாது. எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ரோட் இல்ல, பாலம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. நான் யுத்தத்தால பாதிக்கப்பட்டு மண்ணெண்ணெய்லாம் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு ஊருக்குள்ள வரும் டவுன்ல போட்டு ரோட்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்ட போட்டுக்கிட்டு இந்த படங்கள ஆதரவு தெரியும் சொல்லவும் மாட்டேன்.
நிறைவாக, இந்தியா நாளை மறுநாள் விண்ணில் ஏவ இருக்கும் மங்கள்யான் விண்கலம் குறித்த பெட்டகத்தின் இறுதிப்பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம், சீபகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தில் ஜனநாயகத்தை மீளச் செய்யும் நோக்கில் அந்த நாட்டின் புதிய இடைக்கால அரசாங்கத்துடன் சேர்ந்து அமெரிக்கா செயற்படும் என்று அமெரிக்க அரசுத்துறையின் செயலர் ஜான் கெரி அவர்கள் கூறியிருக்கின்றார். கெய்ரோவில் ராணுவ ஆதரவுடனான ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் உரையாற்றிய அவர், எகிப்தை அமெரிக்காவின் பங்காளியாக நண்பனாக விவரித்ததுடன் அந்த நாட்டின் அரசியல் பொருளாதார வெற்றியே அந்த அனைத்து பிராந்தியத்தினதும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானதாகும் என்று கூறியிருக்கின்றார். இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோசி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து எகிப்துடனான அமெரிக்க ராணுவ உதவிகளின் ஒரு பகுதி நிறுத்தப்பட்டதை பெரிதாக்காமல் பேசிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய சுதந்திரமான சுயாதீன தேர்தல் ஒன்று அங்கு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார்.
இதனிடையே எகிப்தில் பதவி கவிழ்க்கப்பட்ட அதிபர் முகமது மோர்சியின் படங்களை அந்நாட்டின் அல் வட்டான் என்ற செய்தி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. மோர்சி தடுப்பு காவலில் இருக்கும் படங்களை தாங்களே முதலில் வெளியிடுவதாகவும் அந்த பத்திரிகை கூறியிருக்கிறது. ஓட்டப்பயிற்சிக்கு போடும் ட்ராக் ஷோட் உடையுடன் சாய்வு நாட்காலியில் அமர்ந்தபடி முன்னாள் அதிபர் பேசிக் கொண்டிருப்பதை அந்த படம் காட்டுகிறது. தடுப்பு காவலில் இருக்கும்போது நடந்திருக்கின்ற சந்திப்புகளின் வீடியோ காட்சிகளிலிருந்து இந்த படங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை கூறியிருக்கிறது. ஆனால் இந்த தகவலை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. 2012 டிசம்பரில் அதிபர் மாளிகைக்கு வழியில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கொலை செய்ய தூண்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாளை வழக்கில் அவர் சந்திக்கிறார்.
இனப்பதற்றமிக்க மேற்கு பர்மாவிலிருந்து அகதிகளை ஏற்றி வந்த பாடுகள் ஒன்று வங்காள விரிகுடாவில் மூழ்கியதில் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். ரோஹிங்யா முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சுமார் 70 பேர் அந்த படகில் சென்றதாகவும், ஆனால் இதுவரை உயிர் தப்பியவர்கள் 6 பேர் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் பர்மிய போலீசார் கூறுகின்றார்கள். மழைக்காலம் முடிவுக்கு வரும் நிலையில் சமூக வன்செயல்கள் அதிகரித்திருக்கும் ரெக்கினா மாநிலத்திலிருந்து பெருமண்ணிக்கையிலான அகதிகள் இவ்வாறு ஆட்கடத்தல் செய்யப்படுவதும் பலர் இவ்வாறு கடலில் மூழ்குவதும் அதிகரிக்கும் என்று ஐநா எச்சரித்திருக்கின்றது.
வங்கதேசத்தில் போர்க்குற்றங்கள் தொடர்பான சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்று வெளிநாடுகளில் வாழும் 2 வங்கதேசத்தவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. 1971 பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக நடந்த போரின் போது கல்வியலாளர்களும் ஊடகவியலாளர்களுமாக 18 பேரின் படுகொலைகளில் பங்கெடுத்தமைக்காகவே இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரிட்டனில் வாழும் சௌத்ரி முயின் உதீன் என்பவரும் அமெரிக்க பிரஜையான அஷ்ரப் உஸ்மான் கானும் பாகிஸ்தானுக்கு உதவிய ஆயுதக்குழு ஒன்றின் உறுப்பினர்களாக செயற்பட்டவர்கள் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தீர்ப்பாயத்திடம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள்.
சீனாவில் பீஜிங்கில் நடந்த கொடூரமான தாக்குதல் ஒன்றுக்கு மேற்கு மாகாணமான ஜிங்ஜாங்கில் இருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற உய்குர் சிறுபான்மையினரை காரணம் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு வாரத்தின் பின்னர் அந்த மாகாணத்தின் இராணுவ தளபதி கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் வகிக்கின்ற பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். ஜிங்யாங்கின் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைக்குழுவிலிருந்து மேஜர் ஜெனரல் பெங் யாங் அவர்கள் விலக்கப்பட்டிருப்பதாக அரச ஊடகம் அறிவித்திருக்கின்றது. அதற்கான காரணம் எதுவும் கூறப்படவில்லை. நகரின் மையப்பகுதியில் தியானமென் சதுக்கத்தில் கார் ஒன்று மக்கள் கூட்டத்துக்குள் சென்று தீப்பெட்டி எரிந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்தில் 5 பேர் பலியானதுடன் மேலும் பலர் காயமடைந்திருந்தார்கள்.
கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அரச படைகளுடன் மோதி வந்த M23 இயக்கத்தின் தலைவர் மோதல் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்தியுள்ளார். அமைதி பேச்சுக்கள் தொடங்குவதற்கு வசதியாக இராணுவத்துடனான மோதல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு தங்களின் எல்லா போராளிகளுக்கும் M23 தலைவர் அறிவித்திருப்பதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். ஐநா அமைதிப்படையின் துணையுடன் படை நடவடிக்கையை தொடங்கிய கொங்கோ அரச படையினர் கிளர்ச்சி போராளிகளை அவர்களின் கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து விரட்டிவிட்டனர். உகாண்டா தலைநகர் கம்பலாவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சூரியனின் தோற்றத்தை சந்திரன் பகுதியளவாகவோ முழுமையாகவோ மறைக்கும் காண்பதற்கரிய சூரிய கிரகணம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. பகுதியளவான சூரிய கிரகண காட்சி அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் முதலில் தென்பட்டுள்ளது. பின்னர் அது ஆப்பிரிக்கா நோக்கி கிழக்காக நகர்ந்துள்ளது. முழுமையான சூரிய கிரகணத்தின் மிகச்சிறந்த தோற்றத்தை வடக்கு கென்யாவில் காண முடிந்தது. அங்கு பல நிமிடங்கள் நீடித்த முழுமையான கும்மிரட்டை காண்பதற்காக நிறுவனங்கள் சுற்றுலா பயணங்களை ஒழுங்கு செய்திருந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இசைப்பிரியா தொடர்பான காணொலி குறித்து சுயாதீன விசாரணை தேவை என்று இபிடிபி தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சிவகன்.
குறிப்பாக தமிழ் ஊடகங்கள்ல பல வகையான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இன்று வந்திருக்கிற செய்தியும் ரொம்ப மனத்தை உருக்கக்கூடிய வகையில ஒரு செய்தியாக வந்திருக்குது. அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய வேண்டும் என்பது தொடர்பிலும், அது உண்மையாக இருந்தால் ஒரு சுயாதீன விசாரணை குழு ஒன்றை உருவாக்கி அதை விசாரித்து உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடையும் தான் நாங்கள் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறோம்.
இதற்கு முன்னாலேயும் வந்து இதே சேனல் 4 மற்றும் வந்து ஏனைய பல ஊடகங்களாலேயும் இறுதி போரில் நடந்ததாக கூறப்படுகின்ற பல போர்க்குற்றங்கள் என்று கூறப்படுகின்ற பல விஷயங்கள் தொடர்பாக செய்திகள் வந்திருந்தன. அப்போதெல்லாம் இதனை கேட்காத நீங்கள் தற்பொழுது இதனை மாற்றி கேட்பதற்கான காரணம் என்ன?
மனித நேயத்தோட ஒரு மனித அய்வானத்தோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றபடியினால் அதுக்காக கடந்த காலங்கள்ல நாங்கள் அதை ஜனாதிபதி மட்டத்துல நாங்கள் அதை கதைச்சிருக்கிறோம். ஆனால் தற்போதைய சூழல்ல நாங்கள் அதை வெளிப்படையாக ஒரு கதைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்ப கடந்த காலத்துல நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்காமல் என்றல்ல, எத்தனையோ நடவடிக்கைகள் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி மட்டத்திலையும் உரிய மட்டத்திலையும் கலந்துரையாடி அதுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் தற்சமயம் உள்ள சூழ்நிலையில் நாங்கள் இதை வெளிப்படையாக கதைப்பதற்கு கூடாகத்தான் மக்களுக்கு அந்த தெளிவு பெறும், மக்களுக்கு ஒரு சரியான தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற இப்ப நடந்து முடிந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆராய்கின்ற பொழுது மக்களுக்கு சரியான செய்திகள் சென்றடைவதாக தெரியவில்லை. ஆனபடியினால் நாங்கள் வெளிப்படையாக இதை கையாளுகின்ற பொழுது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்பதுதான் இந்த நோக்கமே ஒழிய இதுல வேறு ஒன்றும் அல்ல.
இப்பொழுது நீங்கள் விசாரணைக்காக கேட்டிருப்பது இந்த சம்பவம் குறித்து மாத்திரமா அல்லது ஏற்கனவே வந்திருக்கின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவுமா, போர் இறுதி கட்டத்தில் கூறப்பட்ட ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவுமா?
சமயம் இந்த விடயத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனா இதுக்கு முதல் கிடைக்கிற செய்திகள் அதான் எங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அந்த செய்திகளை தரம் பிரித்து ஆராய்ந்து நாங்கள் அவர்களை அப்பப்ப எடுத்திருக்கின்றோம்.
இல்லை, நான் கேட்பது இப்பொழுது நீங்கள் விசாரணை என்று கோருவது இசைப்பிரியாவினுடைய சம்பவம் தொடர்பாக மாத்திரமா ஏனைய விஷயங்கள் தொடர்பாகவும் கேட்கின்றேன்.
இதுக்கு முதலும் நடந்த சில சம்பவங்கள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம்.
இல்லை, எதற்காக
கேட்டால இந்த யுத்த காலகட்டங்கள்ல யுத்த காலகட்டங்கள் என்று சொல்லிக்க நான் இறுதி சித்தத்தை சொல்லே இல்லை. அதுக்கு முதலும் பல சம்பவங்கள் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். மனித உரிமை வழக்கறிஞர் மாயசூரி அவர்கள் கூடாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றோம், வெளிக்கொண்டிருக்கின்றோம், அதுக்கு தீர்வு கண்டிருக்கின்றோம். அதே போல இந்த விடயத்தையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
இசைப்பிரியாவினுடைய சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க இலங்கை ராணுவத்தின் சார்பில் பேச வல்லவர் கூறியிருக்கின்றார், இது வந்து முழுவதுமாக ஒரு நாடகம், இது வந்து பொய் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா?
செய்தி ஒன்று வந்திருக்கின்ற படியினால் இப்ப ரெண்டு தரப்பு அபிப்பிராயங்கள் சொல்ல, ஒரு தரப்பு சொல்லுது இப்படி நடந்திருக்கு, இன்னொரு தரப்பு சொல்லுது அப்படி நடக்கவில்லை என்று சொல்லி, அப்படி இருக்க அது ஆராய்வது நல்லதுதானே. அது ஆராயிரத்துக்கு கூடாக நாங்கள் ஒரு சரிபுலைகளை அல்ல உண்மை பொய்ய நாங்கள் கண்டறியலாம் தானே.
சரி, அண்மை காலமாக வெளிப்படையாக செயற்படுவது நல்லது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக கூறினீர்கள். இதற்கு என்ன காரணம்? அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது வடமாகாண சபை தேர்தலும் அதன் முடிவுகளும் தான் அண்மையில் வந்திருக்கின்றன. ஆகவே வடமாகாண சபை தேர்தலில் தங்களுடைய கட்சி எதிர்கொண்ட பின்னடைவு இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படலாமா தங்களுடைய இந்த கருத்து மாற்றத்துக்கு?
இல்ல, அப்படி என்று மாத்திரம் சொல்ல முடியாது. ஆனா மக்களுக்கு அந்த உண்மை நிலைமையை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னால், கடந்த வார கடைசி நாடாளுமன்றத்தில் வந்து சஜித் பிரேமதாசா நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்மூல கேள்வி கேட்டிருந்தார். அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் இபிடிபி ஆயுதங்களை பயன்படுத்தினதாக. ஆனால் அது அந்த பகுதி மக்களுக்கு ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரியும். அது இபிடிபி அதுல சம்பந்தப்பட இல்லை, வேற பகுதியினர்தான் சம்பந்தப்பட்டதாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அப்படி கேள்வி எழுப்பி அது இந்த தமிழ் ஊடகங்கள்ல வருகின்ற பொழுது அதை படிக்கின்றவர்கள் தவறாக என்ன தோன்றுகின்றது. அப்ப இவ்வாறு பல செய்திகள் தமிழ் ஊடகங்கள்ல சரியாக மக்களுக்கு வராதபடியினாலும் எங்களுடைய தரப்பு எண்ணங்களையும் எங்களுடைய தரப்பு செயல்பாடுகளையும் வெளியில மக்கள் மத்தியில கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கங்களும் இதற்கு காரணம்.
இலங்கை அமைச்சரும் இபிடிபி கட்சித் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா, இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி பகுதியில் சாலைகளில் இரவு நேர நிலவும் தொடர்ச்சியான மின்வெட்டுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்கிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருவதாக அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்படுகின்ற வடமாகாணத்தில் முக்கிய நகரங்களில் ஒன்றாகிய கிளிநொச்சி நகரம் கடந்த ஒரு மாத காலமாக இருளில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதி விளக்குகளுக்கான மின்சாரத்தை அங்கு இலங்கை மின்சார சபையினர் துண்டித்திருக்கின்றார்கள். இதற்குரிய கட்டணம் பல லட்ச ரூபாய்கள் நிலுவையாக உள்ள காரணத்தினாலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக மின்சார சபையினரும் மின் கட்டணத்தை செலுத்துகின்ற கரைச்சி பிரதேச சபையினரும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
அந்த கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி என்பது கிளிநொச்சியினுடைய நகரையும் வீதியையும் வைத்துக் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தியை தவிர அது மக்களுக்கான முழுமையான அபிவிருத்தி இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கிளிநொச்சியினுடைய வீதிகள் அகலப்படுத்தப்பட்டு கிளிநொச்சியினுடைய நீதிமன்றத்தில இருந்து கரடிப்போக்கு வரையுமான 1.5 கிலோமீட்டர் தூரம் வரையுமானது இடத்தில் 72 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. கிளிநொச்சியினுடைய வைத்தியசாலையிலிருந்து பரந்தன் சந்தி வரையுமான 6 கிலோமீட்டர் இடங்களுக்கு பூட்டப்படுறதுதான் பொருத்தமா இருந்திருக்கும். ஆனா 72 விளக்குகளுக்கும் வந்து ஒரு ஒரு மாசத்தினுடைய செலவு, ஒரு நாளினுடைய செலவு 15,000 ரூபாயும் மாசத்தினுடைய செலவு 465,000 ரூபாயும் செலவிடப்பட வேண்டி இருக்கு.
கிளிநொச்சி நகரின் முக்கிய பிரதேசங்கள் கவனிக்கப்படாமல் நகரின் மைய பகுதியில் A9 வீதியில் மாத்திரம் வீதி விளக்குகள் ஆடம்பரத்திற்காகவே பொருத்தப்பட்டிருக்கின்றன என்று கிளிநொச்சி வாசியாகிய தங்கராசா குறிப்பிடுகின்றார்.
அந்த ரோட் லைட் வந்து உலக நாட்டை வந்து பார்த்துட்டு போறதுக்கு மற்ற பாக்குறதுதான் ரோட் லைட். அது வந்து எங்க மக்களுக்கு தேவையில்லை. ஊருக்குள்ள நிறைய வேலை கிடைக்கும். எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ரோட் இல்ல, பாலம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. நான் யுத்தத்தால பாதிக்கப்பட்டு மண்ணெண்ணெய்லாம் வாங்காக்கள் எங்களுக்கு ஊருக்குள்ளதான் வரணும். டவுன்ல போட்டு ரோட்டை போட்டுக்கிட்டு காப்பட்டை போட்டுக்கிட்டு இந்த
என்றார் தங்கராசா அவர்கள். கிளிநொச்சி நகரப்பகுதி இருளில் மூழ்கி இருப்பதனால் பொதுமக்கள் பெரும் வசதி இனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கிறார் நகர வர்த்தக சங்கத்தின் இணைப்பாளர் முருகேசு தவராஜா அவர்கள்.
மேற்பட்டிரங்கள் வாரதம் பெருநாள்கள் எந்த நேரத்திலும் இரவுல வந்து போச்சு கொள்வனவு செய்யறதுக்கான இந்த ஒரு வசதி குறைவான இப்ப இருக்கு.
கிளிநொச்சி நகரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அபிவிருத்தி நடவடிக்கை குறித்து நகர நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதேச சபையினரிடம் ஆலோசிக்கப்படவில்லை என்றும் இதனால் சிக்கல்கள் தோன்றியிருப்பதாகவும் அதன் தலைவர் குகராஜா கூறுகின்றார்.
நடவடிக்கை மேற்கொள்ள பொழுது அந்த நடவடிக்கை தொடர்பாக வந்து அதுக்குரிய பங்குதாரர்கள் அல்லது அதுக்குரிய பொறுப்பானவர்களோடு திட்டமிடப்பட்டு இருந்திருக்கப்பட வேண்டும். அந்த அப்படி ஒரு நிலைமைகளும் இல்லாமல் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலைகள் முடிவுறுத்தப்பட்டதற்கு பின்னாலே எங்களோட இந்த விடயங்கள் பற்றி பேசியது. அப்ப நாங்கள் எங்களோட பிரச்சனைகளையும் சொல்லி எங்களுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதியிலிருந்து 1 மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் மட்டுமே எங்களால செலவிட முடியும். மேலும் இந்த வீதி விளக்குகளுடைய அந்த ஒழுங்கமைப்பை ஒரு மாற்று ஒழுங்கின் மூலமான நிதியை குறைப்பு செய்தல் என்கின்ற அடிப்படையில் அதை மாற்றீடு செய்யலாம் என்ற விஷயத்தை அவைக்கு சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தாலும் கூட அமலாவது முழுமையாக எங்களுடைய நாங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவே அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது
என்றார் குகராஜா அவர்கள். மின்சார கட்டணம் செலுத்தப்பட முடியாதிருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறுவனங்கள் என்பவற்றின் கவனத்திற்கு பிரதேச சபையினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து கிளிநொச்சி அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்ற முக்கியமான கூட்டத்திலும் இது குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் தமது நிலைப்பாட்டை தாங்கள் தெளிவாக எடுத்துக் கூறியிருப்பதாக பிரதேச சபை தலைவர் குகராஜா தெரிவித்தார்.
கரிசி பிரதேசம் என்பது 620 சதுர கிலோமீட்டர்ல கொண்டிருக்கக்கூடிய பாரிய பிரதேசம். 300 வரையான கிராமங்களை உள்ளடக்கி இருக்கு. குடிநீர், சுகாதாரம் உட்பட்ட மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறதால வருமானத்தினுடைய மிக கணிசமான பகுதியை இதுக்கு செலவிடுவது என்பது முடியாம இருக்கு. அந்த வகையில கரிசி பிரதேசவை 1,00,000 ரூபாய் மட்டுமே செலுத்துவதனாலும் 4,00,000 ரூபாய் மீதியாயிருக்கக்கூடிய 3,50,000 ரூபாய் ஏனைய நிறுவனங்கள் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைச்சாங்க. பிரதேச சபை வந்து அந்த விடயங்களை அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். அங்கே நிதிக்கான ஏற்பாடுகளை செய்யப்படப்பட்டு நிலவும் ஒளியூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் என்கிற எல்லோருமாக இணைந்து முடிவாக்கினோம்
என்றார் கரைச்சி பிரதேச சபை தலைவர் வைத்திலிங்கம் குகராஜா அவர்கள். இருப்பினும் கிளிநொச்சி நகரம் இன்னும் இருளிலேயே மூழ்கியிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் வெளியேறுவதற்காக அந்நாட்டு அரசு கொடுத்திருக்கும் காலக்கெடு நாளையுடன் முடிவடைய இருக்கும் நிலையில் அங்கிருந்து சுமார் 10,000 பேர் இதுவரை இலங்கைக்கு திரும்பியிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற அந்நாட்டு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விசேட பொது மன்னிப்பு காலத்துக்குள் 10,000 இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் கூறுகின்றது. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. இது தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய, 16,000 இலங்கையர்கள் அந்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த போதிலும் 10,000 பேர் மட்டுமே நாடு திரும்பியுள்ளார்கள் என்று கூறினார். பெண்கள் உட்பட மேலும் 6,000 பேர் நாட்டுக்கு திருப்பி அழைக்க வேண்டி உள்ளது. ஆனால் அவர்கள் பொது மன்னிப்பு என்ற வரையறைக்குள் உட்படவில்லை. இவர்களை நாட்டுக்கு அழைப்பது தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளது என்றாலும் இவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு திரும்பியவர்களில் ஒருவரான மட்டக்களப்பு சத்திரக்கொண்டானைச் சேர்ந்த சின்னராசா சிவநிதி,
இங்கேருந்து போகக்குள்ள சூப்பர் மார்க்கெட் வேலை சொல்லி தான் கொண்டு போனவங்க. அங்கே கொண்டு ஒரு தோட்டம், மாட்டுக்கு புல்லு வெட்டி ஆட்டுக்கு புல்லு வெட்டி கொடுக்குற தோட்டத்தெலாம் கொண்டு விட்டாங்க. இங்கேருந்து சம்பளம் 1,300 ரியல் சம்பளம் தான் சொல்லிட்டு போய் அங்கே வந்து 800 ரியல் சம்பளம் தந்தாங்க. அந்த சம்பளம் எனக்கு காணாது, சாப்பாட்டுக்கு போயிடும் 200 ரியால், ஒரு 15,000 ரூபா காசு தான் இலங்கை காசுக்கு மிஞ்சும். அப்போ அது ஒன்றும் செய்யலை. அப்போ நான் 6 மாதம் அந்த கொம்மலில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சுட்டு அங்கே ஒரு அக்கம்மா தருவாங்க, இங்கே ஐடென்டி கார்டு மாதிரி அங்கே அந்த அக்கம்மா தந்தாங்கன்னு சொன்னால் வெளியில் போனாலும் போலீஸ் பிடிச்சாலும் விட்டுருவான். அந்த அக்கம்மா எடுத்துட்டு 6 மாதத்தால் கொம்பனியை விட்டு வேறு கொம்பனி போய் வேலை செஞ்சேன். அங்கே போய் 2 மாதம் ஒரு கொம்பனில் வேலை செஞ்சோம், சம்பளம் ஒழுங்காக தரல, அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே போயும் 2 மாதம் சம்பளமே மாற்றி விட்டுட்டாங்க. பிறகு அதுலேருந்து வேற ஒரு ஆள்கிட்ட வேலை செஞ்சு ஒரு வருஷம் வேலை செஞ்சோம். வேலை செஞ்சுட்டு இருக்கல சவுதி நாட்டு அரசாங்கம் அவங்க அறிவிச்சாங்க, இப்படி சட்டவதம் நிற்கிறார்கள், நாட்டை விட்டு போகணும்னு சொல்லி. சாப்பாடு இல்லை, ரூம் இல்லை, ஒழுங்கான குளிப்பு இல்லை, எல்லாம் ரோட்ல தான் அப்படியே கடுமையாக கஷ்டப்பட்டுருக்கோம். டிக்கெட் காசுல எங்கட காசு தான், நான் கடன்பட்டு அங்கே இருக்கிட்ட கடன்பட்டு அப்புறம் இங்கே கொடுத்தது
என்று கூறிய இவருடன் 3 வருடங்கள் அந்நாட்டில் தங்கியிருந்தவர்களில் செல்லத்தம்பி சிவகாந்தனும் ஒருவர். நாடு திரும்ப முன்பு சவுதி அரேபியா காவல்துறையில் கைவிரல் அடையாளங்களை பதிவு செய்வதில் ஏற்பட்ட அலைச்சல் காரணமாக நாடு திரும்புவதற்கு தனக்கு மேலதிகமாக 1,500 சவுதிரியால் செலவு ஏற்பட்டது என்கின்றார். இதனை தனக்கு அறிமுகமான ஒருவரிடம் கடனாக தான் பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
டிக்கெட்டுக்கு வந்து சவுதி பணம் வந்து 800 ரியால் பிடிச்சிது. அந்த பணம் ஒரு அளவு என்னட்ட நான் மிச்சம் பிடிச்சதால என்னட்ட இருந்தது 1,500 ரியால் கடன் வாங்கினான். அந்த பணத்தை நான் கொடுத்து இப்படி உள்ளுக்கு ஒரு ஆள் வேலை செய்கிற ஒரு இந்தியா ஆளுவரால் அவர்கிட்ட பேசினேன், இப்படி தான் பிரச்சனை, எனக்கு நீங்கள் உள்ளால் எதுவும் செஞ்சுதான் உதவி, உங்களுக்கு தெரிஞ்சாங்களை வச்சேன்ட்டு அவர் சொன்னால் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பணம் நீ கையில் தந்தால் தான் நான் அவனை செய்வேன். முதல் பணத்தை தந்தோ உண்ட பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையும் தான் நான் செஞ்சுதாரேன்னு சொன்னார். அதுக்குள்ள டீ போயா வேலை செய்கிற ஒரு ஆள் இந்தியா நாட்டை சேர்ந்தவர், நான் அந்த பணத்தை கொடுக்க அவர் ஒரு 2 நாளைக்குள்ள எல்லாம் செஞ்சு தந்தார். அப்போ என்னட்ட இருந்த பணத்தை 800 ரியாலையும் போட்டு நான் 2 நாள் கூட சாப்பிடலை, ஏன்னா டிக்கெட் எடுக்க பணம் இல்லை. இருந்த பணத்தையும் போட்டு டிக்கெட்டையும் எடுத்து என்னோட பிள்ளைகளுக்கும் உண்ட மனைவிக்கும் உண்ட சகோதரங்களுக்கும் உண்டு நான் வாங்கி வரல, தனியாக இதைத்தான் வந்து சேர்ந்தேன்.
பொது மன்னிப்பு காலம் முடிவடையும் அண்மித்த நாட்களில் காவல்துறையினரின் கெடுபிடிகள் வெளிநாட்டவர்கள் மீது அதிகரித்து காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு நாடு திரும்பிய காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது சஜித்,
முனந்து முடிஞ்ச நாளைக்கு உள்ள போலீஸ் நம்பரம் வரக்கூடிய சிஐடி நிக்கு ரோட்டில் யாரும் நடந்து போனேன், டெக்ஸியில் போனேன், அக்கா மாதா தயார்த்தான் ஒரு செக் பண்ணேன், அக்கா மாதத்தை கொடுத்தா அங்கே மெஷின் ஒன்று இருக்கு, அந்த மெஷினுக்குள்ளே போட்டு செக் பண்ணி பார்ப்பானே, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு அந்த மெஷினில் வச்சு பார்ப்பானே, கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அக்களை உள்ளுக்கு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய்த்துறானே, கம்ப்ளைண்ட் பண்ணலையா அக்கா மாவை கொடுத்து நீ ஃபோன்
என்று கூறிய இவர்களை பொறுத்தவரை உள்நாட்டில் தங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் எப்படியாவது தொழிலுக்கு மீண்டும் வேறொரு நாட்டுக்கு செல்வதற்கு இவர்கள் தயாராகி வருவதையே காண முடிகின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. இங்கே பிரிட்டனில் விசா விதிமுறைகளை அதிக அளவில் மீறும் அபாயம் இருக்கும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரிட்டனுக்கு வருவதாக இருந்தால் அவர்களிடமிருந்து 3,000 ஸ்டெர்லிங் பிரிட்டிஷ் பவுண்ட் வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்கிற திட்டத்தை கைவிட இருப்பதாக பிரிட்டிஷ் அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரிட்டனுக்குள் குறிப்பிட்ட சில நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருவதாக இருந்தால் அவர்களிடமிருந்து பிணைத்தொகையொன்றை செலுத்துமாறு கோருவதற்கு பிரிட்டன் குடிவரவுத்துறை அதிகாரிகள் போட்டிருந்த திட்டத்தை கைவிட இருப்பதாக ஹோம் ஆஃபீஸ் என்று அழைக்கப்படும் பிரிட்டனின் அரசு தலைமைச் செயலகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 3,000 பிரிட்டிஷ் பவுண்டுகள், அதாவது இன்றைய பெறுமதியில் இந்திய ரூபாயில் சுமார் 3,00,000 இலங்கை ரூபாயில் சுமார் 6,00,000 பிணைத்தொகையாக அறவிடுவதுதான் பிரிட்டன் அரசின் திட்டமாக இருந்தது. பிரிட்டனுக்குள் வருபவர்கள் உரிய காலத்திற்குள் திரும்பாவிட்டால் அந்த 3,000 பவுண்டுகள் பணத்தையும் இந்த திட்டத்தின் கீழ் பறிகொடுக்க நேரிடும். இப்போது அமுல்படுத்த முன்னரே இந்த கொள்கையை கைவிட்டிருப்பதாக ஹோம் ஆஃபீஸ் பேச்சாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த கொள்கை முன்னெடுக்கப்பட்டால் அதனை தடுக்கப் போவதாக பிரிட்டனின் துணை பிரதமர் நிக் கிளக் அச்சுறுத்தியிருந்த நிலையிலேயே அரசாங்கத்தின் இந்த முடிவு வந்திருக்கிறது. விசா அனுமதி காலத்தை கடந்தும் பிரிட்டனில் வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறப்பட்டது. குறிப்பாக ஹைரிஸ்க் கண்ட்ரிஸ், அதாவது சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் அதிக அளவில் வருகின்ற மற்றும் விசா விதிமுறைகள் பெருமளவில் மீறப்படுகின்ற நாடுகள் என்று அடையாளம் காணப்பட்ட இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, நைஜீரியா மற்றும் கானா உள்ளிட்ட நாடுகளில்தான் முதற்கட்டமாக இந்த திட்டம் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர இருந்தது. இந்த பணையத்தொகை திட்டத்தை துணை பிரதமர் நிக் கிளக் தான் முதலில் பிரேரித்திருந்தார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வளமையான நடைமுறையில் விசா அனுமதி கிடைக்காதவர்களிடமிருந்து மட்டுமே பணையத்தொகையை வாங்க வேண்டும் என்பதே அவரது திட்டமாக இருந்தது. இதற்கிடையில் பிரிட்டனுக்குள் வரும் எல்லோரிடமிருந்தும் பணையத்தொகையை அறவிட வேண்டும் என்பதாகவும் அரசாங்கத்துக்குள் கருத்துக்கள் வரத் தொடங்கின. அந்த திட்டத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு வெளியிட்டது. இந்த நிலையிலேயே ஆளும் பழமைவாத கட்சி தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்த தாராள ஜனநாயக கட்சியின் தலைவரான துணை பிரதமர் நிக் கிளக் அந்த திட்டத்தை எதிர்ப்பதாக பின்னர் அறிவித்தார். இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்குள் முதலீடு செய்ய விரும்புவோர் இந்த புதிய கொள்கையால் இங்கு வர தயக்கம் காட்டுகிறார்கள் என்று எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியும் விமர்சிக்க தொடங்கியது. பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியிருப்போரை எச்சரிக்கும் விதமாக கோ ஹோம் ஓ ஃபேஸ் அரெஸ்ட், அதாவது பிரிட்டனை விட்டு வெளியேறுங்கள் அல்லது கைது செய்யப்படுவீர்கள் என்ற போஸ்டர்களை தாங்கிய வேன்களை வீதிகளில் உலாவச் செய்யும் திட்டமும் 2 வாரங்களுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையிலேயே இந்த பணையத்தொகை திட்டமும் பிரிட்டன் அரசால் கைவிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. நாளை மறுநாள் அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் செவ்வாய்க்கு அனுப்பும் மங்கள்யான் விண்கலம் குறித்த சிறப்பு பெட்டகத்தின் முதல் 2 பகுதிகளை பிபிசி தமிழோசை நேயர்கள் கடந்த 2 நாட்களாக கேட்டு வருகிறீர்கள். இந்த பெட்டகத்தொடரின் இறுதிப் பகுதியை அடுத்து கேட்கலாம். தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
வட இந்தியாவின் பல பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இந்திய விண்வெளி ஆய்வு நிலையம் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் தனது செயற்கைக்கோளை ஏவுவதற்கான கவுண்ட் டவுனை துவங்கியிருக்கிறது. விண்வெளி ஆய்வு என்பதே பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையில் நடைபெற்ற போட்டியின் வெளிப்பாடாகவே ஆரம்பித்தது. இப்போது கூட தேசத்தின் வல்லமையை அதன் தொழில்நுட்ப திறனை எடுத்துக்காட்டும் விடயமாகவே விண்வெளி ஆய்வு பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஜப்பானும் சீனாவும் செய்த முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்ற நிலையில் இந்தியாவின் இந்த முயற்சி ஆசியாவில் நடைபெறுகின்ற புவிசார் அரசியல் போட்டியின் வெளிப்பாடாகவே சில ஆய்வாளர்கள் பார்க்கின்றனர். சீனா சில ஆண்டுகளாகவே மனிதர்களை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி வருகிறது. சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை அது வைத்திருக்கிறது. இந்தியாவை விட பல ஆண்டுகள் முன்னேறிய நிலையில் அந்நாடு இருக்கிறது. சீனாவுடன் போட்டி போடும் நோக்கில் இந்தியா இந்த திட்டத்தை மேற்கொள்ளவில்லை என்கின்றார் இந்திய விண்வெளி ஆய்வு நிலையத்தின் தலைவரான கே ராதாகிருஷ்ணன்.
Right from the beginning, right from early 60s, India's focus has been on peaceful use of outer space and space applications. And there, India today is a role model for the whole world. One can be proud.
1960களில் விண்வெளி திட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அமைதி நோக்கிற்காக விண்வெளியை பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்தியாவுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த விடயத்தில் இந்தியா தற்போது உலகக்கே முன்மாதிரியாக இருக்கிறது. சீனாவுக்கென்று சில நோக்கங்கள் இருக்கின்றன. நாங்கள் சீனாவுடனோ மற்றொரு நாட்டுடனோ போட்டி போடவில்லை. நாங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும், குறைந்த செலவில் அதிக பயன்களை தர வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றார் கே ராதாகிருஷ்ணன். பொதுவாக விண்வெளி ஆய்வு என்பது மிகவும் செலவு பிடிக்கும் ஒரு விஷயம் என்ற கருத்து நிலவுகிறது. எனவேதான் மேற்கத்திய ஊடகங்கள் பல இந்தியாவின் வறுமையையும் விண்வெளி திட்டத்தையும் தொடர்புபடுத்தி செய்தி வெளியிட்டு வருகின்றன. விண்வெளி ஆய்வுக்காக இந்திய அரசு இந்த ஆண்டு 5,600 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. ஒப்பீட்டளவில் பார்த்தால் மத்திய அரசு உணவு மானியத்திற்காக மட்டும் 2 வாரங்களில் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தொகை செலவிடுகிறது. விண்வெளி ஆய்வுக்காக ஒதுக்கப்படும் தொகையில் 90% மேற்பட்ட தொகை தொலைதொடர்பு செயற்கைக்கோள்கள், நுண் உணர்வு செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள் மற்றும் அவை தொடர்பான கட்டமைப்புகள், ஆய்வுகள் போன்றவற்றுக்கே பயன்படுத்தப்படுகின்றன. மிக குறைந்த தொகையே வேறு கிரகங்களுக்கு செல்லும் ஆய்வுகளுக்காக ஒதுக்கப்படுகிறது. இத்தகைய ஆய்வுகளால் உடனடியான பொருளாதார பயன்கள் கிடைக்காவிட்டாலும் இந்த ஆய்வுகள் மிகவும் அவசியமானது என்கிறார் டாக்டர் அண்ணாதுரை.
ஒரு காலத்தில் இந்தியா ரொம்ப செழுமையாக நாடாக இருந்ததாகவும் அதனால தான் மேற்கத்தியவர்கள் இந்தியா நோக்கி வந்ததாகவும் வரலாறே சொல்லுது. அப்படி செழுமையாக இருந்த இந்தியா கீழே போனதுக்கு காரணம் என்னுடைய அறிவு பிரகாரம் நடந்த 2 தொழில்நுட்ப புரட்சியில் இந்தியா பங்கெடுக்கலை. இந்தியாவுக்கு வந்து அந்த தொழில்நுட்ப புரட்சியின் பலன் இல்லாததுனால நம்ம நோக்கி வந்தவங்க மேலே போயிட்டாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். திரும்ப நம்ம மேலே வரணும் அப்படின்னா இது விண்வெளி யுகத்தில் விண்வெளியத்தில் இந்த புரட்சியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக முழு பங்கு ஆற்றி ஆகணும். அப்படி பண்ணும் பொழுது லீப் ஃப்ராக் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது வந்து
ஒரேடியாக தாவறது
அது மாதிரி தாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் செவ்வாய்க்கு போவதும் சந்திரனுக்கு போவதும் தான் நிறைய பேருக்கு தெரியுதே ஒழிய நிறைய, அதாவது வந்து இப்போ வந்து எப்போவோ முதல்லலாம் வந்தீங்கன்னா சைக்ளோன் சுனாமிலாம் வரும்பொழுது நிறைய உயிரிழப்புகள் நடக்கும். இப்போ வந்து அப்படி இல்லாமல் எங்களால் காப்பாற்ற முடியுது. அது இல்லாமல் மீனவன் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறான் அப்படின்னா கடலில் எங்கே மீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செயற்கைக்கோள்கள் சொல்லுது. நீர்வளம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுது, அதாவது நிலவில் நீர் இருக்குன்னு சொல்கிறது இல்லை. இந்தியாவிலும் கூட எந்தெந்த இடத்துல நீங்கள் அரசாங்கம் ஆழ்துளை கிணறு போட்டால் கிணறு தோன்னா தண்ணி வர அப்படிங்கிறத இந்தியாவினுடைய செயற்கைக்கோள்கள் சரியாக சொல்லுது. கூடி 100 செயற்கைக்கோள்களில் 1 செயற்கைக்கோள் தான் சந்திரனுக்கு போச்சு. இந்த விண்வெளி யுக புரட்சி அப்படிம்பாங்க, இந்த யுக புரட்சியில் நம்ம சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடையது. இதையும் தாண்டி அடுத்த காலகட்டத்தில் செவ்வாயிலேயோ சந்திரன்லேயோ இருந்து அங்கே இருக்கக்கூடிய சில கனிம வளங்களையோ சில இதிலேயோ இங்கே இருக்கக்கூடிய பூமிக்கு மற்றவர்கள் உபயோகப்படுத்தும் பொழுது அதில் இந்தியர்கள் பின்தங்கி இருந்துடக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சிகள் வந்து மிக மிக சரியானது, இதை நாம் தவறுபட்டுறக்கூடாது. தவறுபட்டுருப்போனால் தொழில் புரட்சி 1-2 நாம் என்ன தவறுபட்டோமோ அதை விட அதிகமான தவறுகள் நமக்கு நடந்துடும். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இது சரியான பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதே நேரம் இந்த செவ்வாய் திட்டம் குறித்து இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றார்.
What I am seeing now is a lot of compromises have been made with respect to the mission objectives.
இந்த செவ்வாய் திட்டத்தில் ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்ட பல குறிக்கோள்கள் தற்போது வெகுவாக தளர்த்தப்பட்டிருப்பதை நான் காண்கின்றேன். 460 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டத்தில் இப்படி செய்வது சரியல்ல. செவ்வாய் கிரகத்தை நன்கு ஆராய வேண்டுமென்றால் அந்த கிரகத்தை சுற்றியிருக்கின்ற குறைந்த தூர வட்டப்பாதையில் செல்ல வேண்டும். ஆனால் இந்த கோளோ 377 கிலோமீட்டரிலிருந்து 80,000 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்ட நீள்வட்ட பாதையில் செல்ல இருக்கிறது. இந்த கோளால் துல்லியமாக செவ்வாயை ஆராய முடியாது. மேலும் இந்த கலன் 15 உபகரணங்களை எடுத்துச் செல்லும் என்று முன்பு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வெறும் 5 உபகரணங்களை எடுத்துச் செல்லப்படுகின்றன. சுமார் 1,800 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் GSLV மூலம் ஏவப்பட இருந்தது. தற்போது GSLV ராக்கெட் இல்லாத நிலையில் அவர்கள் PSLV ராக்கெட் மூலம் செல்கின்றனர். எடையை வெகுவாக குறைத்திருக்கின்றனர். இதற்கு பதிலாக அவர்கள் வெளிநாட்டு ராக்கெட் மூலம் இந்த கோளை ஏவியிருக்கலாம். செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் இருக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஏற்கனவே ஏராளமான தரவுகள் இருக்கின்றன. புதிதாக இப்போது எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் மாதவன் நாயர். சந்திரயான் திட்டத்தின் போது சந்திரனுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலான சுற்றுவட்ட பாதையை இந்தியா தேர்ந்தெடுத்தது. பிறகு அது 200 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை குறைந்த தூரத்திலும் அதிக தூரத்திலிருந்தும் இருவேறு செயற்கைக்கோள்கள் செய்யக்கூடிய ஆய்வுகளை ஒரு செயற்கைக்கோள் மூலமே செய்ய வேண்டும் என்பதாலேயே நீள்வட்ட பாதை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இஸ்ரோ கூறுகிறது. உபகரணங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் ஆய்வுகளுக்கு பங்கம் வராது என்கிறார் டாக்டர் அண்ணாதுரை.
இப்போ பூமியில் மாறுற மாதிரி சீதோஷ நிலையம் மாறுது. அங்கே வந்து டஸ்ட் ஸ்டாம், அதாவது புழுதி புயல் அப்படின்னு ஒன்று உருவாகுது. சீதோஷ நிலைகள் மாறுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தூரத்தில் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து எந்தெந்த இடத்துல மீத்தேன் இருக்குது இல்லைங்கிறத பார்க்குறதுக்கு பக்கத்தில் போகணும். அதனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 செயற்கைக்கோள் இல்லாமல் 1 செயற்கைக்கோள்லேயே செய்ய முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய தொழில்நுட்ப அறிவியலாளர்களுடைய கணிப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்டிகேப் இல்லை. திஸ் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மிஷன்.
அதே மாதிரி சந்திரயானில் வந்து 12 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேரி பண்ணிங்க. இதில் வந்து பேலோட் லிமிடேஷன்ஸ்னால 5 தான் கேரி பண்ணுறீங்க. அதனால் வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் குறையுதா?
சந்திரயான் 1 வந்து நாங்கள் 12 சாதனங்கள் கொண்டு போனாலும் உண்மையால் சாதனங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 வகையில் பார்க்குறது தான் சந்திரன் நடந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றுக்கு 2 வச்சுருந்தோம். அதனால 10-12 அப்படியே உருவாச்சு. அறிவியல் ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய 5 சாதனங்கள் நாம் போகக்கூடிய இந்த வேலைக்கு போதும் நாங்கள் நினைக்கிறோம். மற்ற அறிவிகளாரும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான்
என்றார் டாக்டர் அண்ணாதுரை.
இந்தியாவின் மங்கள்யான் விண்கலம் குறித்த சுவாமிநாதன் பெட்டகத்தொடரின் இறுதிப் பகுதியை கேட்டீர்கள். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
எகிப்தில் ஜனநாயகத்தை மீளச் செய்யும் நோக்கில் அந்த நாட்டின் புதிய இடைக்கால அரசாங்கத்துடன் சேர்ந்து அமெரிக்கா செயற்படும் என்று அமெரிக்க அரசுத்துறைச் செயலர் ஜான் கெரி கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் போர்க்குற்றங்கள் தொடர்பான சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்று வெளிநாடுகளில் வாழும் 2 வங்கதேசத்தவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அரச படைகளுடன் மோதி வந்த M23 இயக்கத்தின் தலைவர் மோதல் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால BBC தமிழோசை நிகழ்ச்சிகளையும் BBC தமிழ் .com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.